نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلن تجد له وليا مرشدا وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلوات ربي وسلامه عليه وعلى آله وأصحابه وأتباعه وأهل بيته ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فإن أحسن الحديث كلام الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة கண்ணியத்திற்கும் மதிப்புக்கும் உரிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நீண்டதோர் இடைவெளிக்கு பின்னர் இந்த இடத்திலே உங்களை சந்திக்கும் வாய்ப்பை ஏற்படுத்திய வல்லவன் அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக, இந்த இடத்திலே எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு ஹதீஸில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு வார்த்தை. சஹி முஸ்லிமிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு செய்தியில் அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை சுற்றும் இந்த செய்தி அறிவிக்கப்படுகின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், லா யத்குலுல் ஜன்னத மன் கான ஃபீ கல்பிஹி மிஸ்காலு தர்ரத்தின் மின் கிபர். இந்த மனிதனுடைய உள்ளத்திலே அணு அளவேனும் பெருமை இருக்குமோ அவன் சுவனம் நுழைய மாட்டான் என்று சொன்ன மாத்திரத்தில் ஒரு நபிச்சோழர் கேட்கின்றார், அல்லாஹுடைய தூதரே, இன்ன ரஜுல யுஹிப்பு அன் யகூன ஸௌபுஹு ஹஸன வ நஅலுஹு ஹஸன. அல்லாஹ்வின் தூதரே, மனிதர்கள் அவர்களுடைய ஆடைகள் அழகாக இருப்பதையும் அவர்கள் கால்களிலே அணியக்கூடிய காலணிகள் அழகாக இருப்பதையும் விரும்புகின்றார்கள் தானே, இதுவும் பெருமையாக மாறிவிடுமா என்று கேட்ட நேரத்தில் நபி அவர்கள் சொன்னார்கள், இன்னல்லாஹ ஜமீலுன் யுஹிப்புல் ஜமால். அவ்வாறில்லை, அல்லாஹ் அழகானவன், அவன் அழகை விரும்புகின்றான். அல் கிபுரு பஸருல் ஹக்கி வ கம்துன் நாஸ். பெருமை என்றால் பஸருல் ஹக், சத்தியத்தை மறுப்பதும், வகம்துன் நாஸ், மனிதர்களை ஏளனமாக குறைத்து மதிப்பதற்கும் தான் பெயர் பெருமை என்று நபியவர்கள் விளக்கம் சொல்லுகின்றார்கள். இந்த ஹதீஸை முழுமையாக விளக்குவதற்கு இந்த இடத்திலே நான் தயாரில்லை. மாறாக அந்த ஹதீஸில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு வார்த்தை, இன்னல்லாஹ ஜமீலுன் யுஹிப்புல் ஜமால், அல்லாஹ் அழகானவன், அவன் அழகை விரும்புகின்றான் என்ற இந்த வார்த்தையிலே இருந்தே ஒரு சில விடயங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் என நான் விரும்புகின்றேன். அல்லாஹு தஆலா அவன் தன்னிலே அழகானவன், அவனுடைய திருநாமங்கள் மிகவும் அழகானவைகள், அவனுடைய தன்மைகள் அழகானவைகள், அவனுடைய செயல்பாடுகள் அழகானவைகள். அல்லாஹுடைய அழகுக்கு உதாரணம் சொல்லுவதாக இருந்தால், நாளை மறுமையிலே சுஹைப் ரழியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி இதுவும் முஸ்லிமிலே பதிவாக இருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், அல்லாஹுடைய அழகுக்கான உதாரணம், நபி அவர்கள் சொன்னார்களே, அல்லாஹ் அழகானவன், அவனுடைய அழகு எப்படிப்பட்டது என்று சொன்னால், நாளை கியாமத்திலே இதா தஹல அஹ்லுல் ஜன்னத்தில் ஜன்னஹ், சூனவாதிகள் சுவர்க்கத்திலே நுழைந்து அவரவருக்குரிய இருப்பிடங்களை அவர்கள் எடுத்துக் கொண்டதற்கு பிற்பாடு அந்த சூனத்தின் இன்பத்திலே அவர்கள் திளைத்திருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹு தஆலா அந்த சூனவாதிகளை பார்த்து கேட்பான், அதுரீதுன ஷைஅன் அஸீதுக்கும், உங்களுக்கு ஏதாவது விருப்பமான விடயங்கள் இருக்கின்றதா, அதை நான் உங்களுக்கு அதிகபட்சமாக மேலதிகமாக தர தயாராக இருக்கின்றேன். அந்த மக்கள் யோசிப்பார்கள், இதற்கு மேலால் என்ன இன்பம், இதற்கு மேலால் என்ன சுகம், இவ்வளவு அழகான வாழ்க்கையிலே, நிரந்தரமான வாழ்க்கையிலே நாங்கள் நுழைந்து விட்டோமே,
அலம் சுபையபு ஜூஹனா, இறைவா எங்களுடைய முகங்களை நீ அழகுபடுத்தவில்லையா, வெண்மையாக்கவில்லையா? وَتُدْخِلْنَا الْجَنَّةَ எங்களை சூனத்திலே நுழைய வைத்து, وَتُنَجِّنَا مِنَ النَّارِ நரகத்திலே இருந்து எங்களை பாதுகாக்கவில்லையா என்று சொன்ன நேரத்திலே அல்லாஹு தஆலா அவனுடைய முகத்தின் திரையை நீக்கி விடுவான். சுப்ஹானல்லாஹ், முகத்தின் திரையை நீக்கி விடுவான். நபியர்கள் சொல்லுகின்றார்கள், ஃபமா உஅது ஷைஅன் அஹப்ப இலைஹிம் மின் النظر الى ربهم. அந்த நேரத்திலே சூனவாதிகளுக்கு கொடுக்கப்பட்ட இன்பங்களிலே தங்களுடைய இறைச்சகனுடைய முகத்தை பார்க்கும் இன்பம் இருக்கின்றதே, அதைவிட ஒரு பெரிய இன்பம் அவர்களுக்கு கிடையவே கிடையாது. அதுதான் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லக்கூடிய மேலதிகமானது என்று நபி அவர்கள் சொல்லிவிட்டு பின்வரும் குர்ஆன் வசனத்தையும் ஓதி காட்டுகின்றார்கள். லில்லதீன அஹ்ஸனுல் ஹுஸ்னா வஸியாதா, லில்லதீன அஹ்ஸனுல் ஹுஸ்னா வஸியாதா, நன்மை செய்தவர்களுக்கு நாளை மறுமையில் நன்மை இருக்கின்றது, அதைவிட மேலதிகமான ஒன்றும் இருக்கின்றது என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். உஜூஹுன் யௌமஇதின் நாதிரா இலா ரப்பிஹா நாதிரா, அந்த நல்ல மக்களுடைய முகங்கள் நாளை மறுமையிலே பிரகாசித்திருக்கும். அவர்கள் தங்களுடைய இறைச்சகனை பார்த்து கொண்டே இருப்பார்கள். சூனத்தின் ஏனைய இன்பங்களை அல்லாஹுடைய திருமுகத்தை பார்க்கக்கூடிய நேரத்திலே மறந்து விடுவார்கள். அதற்கு எதிர்மறையிலே இன்னும் ஒரு கூட்டம் இருக்கின்றார்கள். கல்லா இன்னஹும் அர் ரப்பிஹிம் யௌமஇதில் லமஹ்ஜூபூன், கல்லா இன்னஹும் யௌமஇதில் அர் ரப்பிஹிம் லமஹ்ஜூபூன். பாவிகளுடைய நிலைமை அல்லாஹு தஆலா என்ன சொல்லுகின்றான், நாளை மறுமையிலே அவர்கள் இறைவனை விட்டும் தடுக்கப்படுவார்கள். அப்படி ஒரு கூட்டம் இருக்கின்றார்கள். ஆகவே அல்லாஹ் அவன் தன்னிலே அழகானவன், அவனுடைய அழகிலே மதிமயங்கி விடுவார்கள் சூனவாதிகள். அந்த பெரிய இன்பத்துக்குள்ளே நுழைந்ததற்கு பின்னாலும் இறைவனுடைய முகத்தை பார்த்த மாத்திரத்தில் அவர்கள் அந்த அனுபவித்துக் கொண்ட இன்பத்தை மறந்து விடும் அளவுக்கு அல்லாஹு தஆலா அழகானவன். இன் அல்லாஹ ஜமீல், அல்லாஹ் அழகானவன். அதே போன்றே அவனுடைய அழகிய திருநாமங்களை பற்றி குர்ஆன்ல என்ன சொல்லுகின்றான், வலில்லாஹில் அஸ்மாஉல் ஹுஸ்னா ஃபதுஉஹு பிஹா, அல்லாஹ்வுக்கென அழகிய திருநாமங்கள் இருக்கின்றன, அவைகளை கொண்டு அந்த அல்லாஹுவை நீங்கள் பிரார்த்தித்து அழையுங்கள் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே அழைப்பு கொடுக்கின்றான். அது ஒரு தனி தலைப்பு. அல்லாஹுடைய திருநாமங்கள் எவ்வளவு அழகானது! ஒவ்வொரு இஸ்மங்களையும் அந்த திருநாமங்களையும் எடுத்து பார்த்தால் உள்ளத்துக்கு நிம்மதியை கொடுக்கக்கூடிய, சாந்தியை கொடுக்கக்கூடிய, மன திருப்தியை கொடுக்கக்கூடிய, எவ்வளவு பாவம் செய்த மனிதனும் அல்லாஹ் கஃபார் என்று நினைக்கக்கூடிய நேரத்திலே, 100 கொலைகளை செய்த மனிதனை மன்னித்தவன் என்று நினைக்கக்கூடிய நேரத்திலே அவன் இறைவனுடைய அந்த ரஹ்மத்திலே, அவனுடைய மன்னிப்பிலே நிராசைப்பட்டு விட மாட்டான். உலகத்திலே வாழும் காலமெல்லாம் பாவம் செய்தாலும் அவன் இறைவன் மன்னிக்கக்கூடியவன் என்ற அந்த தன்மையை நினைக்கக்கூடிய நேரத்தில், அவனுடைய அந்த பெயரை நினைக்கக்கூடிய நேரத்தில், ஞாபகப்படுத்தி பார்க்கக்கூடிய நேரத்தில் அவன் அந்த பாவத்தை மறந்து இறைவனுடைய கருணையிலே, அவனுடைய மன்னிப்பிலே ஆசை வைத்து விடுகின்றான். அப்படிப்பட்ட திருநாமங்களுக்கு சொந்தக்காரனாக இருக்கின்றான். அல்லாஹு தஆலாவுடைய கருணை, உலகத்திலே நான் ஒடுக்கப்படுகின்றேன், அடிக்கப்படுகின்றேன், எனக்கு கருணை காட்டுவதற்கு யாரும் இல்லை என்று சொல்லக்கூடிய நேரத்தில் அர் ரஹ்மான் அர் ரஹீம் என்ற அந்த அழகிய திருநாமங்களை படிக்கக்கூடிய நேரத்திலே உள்ளத்துக்கு எவ்வளவு பெரிய ஒரு சாந்தி, ஒரு சமாதானம், ஒரு நிம்மதி ஏற்படுகின்றது. அல்லாஹ் அவனுடைய பெயர்களிலே அழகானவன். அதே போன்று அவனுடைய சிஃபாத்துகள் தன்மைகளிலே அழகானவனாக இருக்கின்றான். அது மாத்திரமின்றி அல்லாஹுடைய செயல்பாடுகள், அவனுடைய அனைத்து காரியங்களும் அழகானதாகவே இருக்கின்றது. அல்லாஹுடைய அனைத்து காரியங்களும் அழகானதாக இருக்கின்றது. இப்படிப்பட்ட அழகை படைத்த அல்லாஹ் அவனுடைய படைப்பினங்களையும் அழகாகவே படைத்திருக்கின்றான். لقد خلقنا الانسان في احسن تقويم. அல்லாஹ் என்ன சொல்கின்றான், لقد خلقنا الانسان, இன்சான், அந்த மனிதனை அல்லாஹு தஆலா எப்படி படைத்திருக்கின்றான், ஃபி அஹ்ஸனி தக்வீம், மிகவும் அழகிய தோற்றத்திலே, அழகிய வடிவத்திலே, அழகிய கட்டமைப்பிலே அல்லாஹு தஆலா படைத்திருக்கின்றான். வஸவ்வரக்கும் ஃபஅஹ்ஸன சூவரக்கும், அல்லாஹ் தான் உங்களுக்கு உருவத்தை கொடுத்தான், இந்த அழகிய தோற்றத்தை கொடுத்தான், அந்த தோற்றத்தை அவன் தான் அழகுபடுத்தி இருக்கின்றான். உங்களுக்கு இந்த தோற்றத்தை கொடுத்த மாத்திரமல்ல, அதை அல்லாஹு தஆலா அழகாகவும் கொடுத்திருக்கின்றான். எந்தெந்த இடத்தில் அந்தந்த உறுப்புகள் அமைய வேண்டுமோ அந்த விதத்தில் மிகவும் நுட்பமான முறையிலே மனித படைப்பினத்தை அல்லாஹு தஆலா படைத்திருப்பதாக சொல்லுகின்றான். இது மாத்திரமல்ல, வானத்தை நோக்கி எங்களுடைய பார்வையை நாங்கள் செலுத்தினோம் என்று சொன்னார். எவ்வளவு அழகான ஒரு படைப்பாக அந்த வானத்தை அல்லாஹு தஆலா படைத்திருக்கின்றான். அந்த வானத்தை அல்லாஹு தஆலா படைத்திருக்கின்றான். அல்லாஹ் கேட்கின்றான், அன்தும் அஷத்து கல்கன் அமிஸ்ஸமா, படைக்கப்படும் பொருட்களிலே நீங்கள் தானா கடுமையானவர்கள், அல்லது உங்களுக்கு முகடாக அமைந்திருக்கக்கூடிய வானமா, தனாகா, அதை அல்லாஹு தஆலா அமைத்திருக்கின்றான், அதை நிறுவி இருக்கின்றான். அதனுடைய முகத்தை அல்லாஹு தஆலா உயர்த்தி இருக்கின்றான், அதை சமப்படுத்தி இருக்கின்றான், சரி செய்திருக்கின்றான். மாத்திரமின்றி அதனுடைய இரவை அல்லாஹு தஆலா இருளினால் மூடி இருக்கின்றான். அதே நேரத்திலே அதனுடைய பகலை பிரகாசத்தின் மூலமாக அல்லாஹு தஆலா வெளிப்படுத்தி இருக்கின்றான். அது மாத்திரமா, அந்த வானத்திலே மின்னக்கூடிய விண்மீன்களின் மூலமாக அந்த வானத்தை அழகுபடுத்தி இருப்பதாகவும் அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான். இன்னா ஸய்யன்னஸ் ஸமாஅ துன்யா பிஸீனத்தில் கவாகிப், நாங்கள் கீழ் வானத்தை பிரகாசத்தின் மூலமாக அழகுபடுத்தி இருக்கின்றோம். அல்லாஹ் அழகானவன், அவனுடைய படைப்பினங்களும் அழகானவைகள் தான். அந்த நட்சத்திரங்கள் என்று சொல்லக்கூடிய விண்மீன்களினூடாக அந்த கீழ்வானத்தை நாங்கள் அழகுபடுத்தி இருக்கின்றோம் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான். இப்படியே பூமியை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னார். அந்த பூமியை அல்லாஹு தஆலா எவ்வளவு அழகாக படைத்திருக்கின்றான், எவ்வளவு விசித்திரமான ஒரு படைப்பாக அல்லாஹு தஆலா இந்த பூமியை படைத்திருக்கின்றான். அஹ்ரஜ மின்ஹா மாஅஹா வல் அர்த பஅத தாலிக தஹாஹா, பூமியை அல்லாஹு தஆலா விரித்து விடுகின்றான். அஹ்ரஜ மின்ஹா மாஅஹா, எவ்வளவு கண்களை குளிரக்கூடிய காட்சிகள் சோர்களே. இன்றைக்கு உலகத்தில் எத்தனை இடங்களுக்கு உள்நாட்டு பயணங்களை மேற்கொள்ளுகின்றோம், இதற்காக இந்த பூமியில் இருக்கக்கூடிய அழகிய காட்சிகளை பார்ப்பதற்காக. வல் அர்த பஅத தாலிக தஹாஹா அஹ்ரஜ மின்ஹா மாஅஹா வமர்ஆஹா, அந்த பூமியில இருந்து நீரை நீரருவிகளை அல்லாஹு தஆலா வெளியேற்றியது போன்று மிருகங்கள் சாப்பிடுவதற்கான அந்த பயிர் நிலங்களையும் மேய்ப்பு தலங்களையும் அல்லாஹு தஆலா உருவாக்கி இருக்கின்றான், வெளிப்படுத்தி இருக்கின்றான். இது எவ்வளவு அழகானதாக இருக்கின்றது. இன்னா ஜஅல்னா மா அலல் அர்தி ஸீனத்தல் லஹா, இந்த பூமிக்கு மேலால் இருக்கக்கூடிய அனைத்தையும் இந்த பூமியின் கவர்ச்சி பொருளாக அழகுக்காக வேண்டி நாங்கள் ஆக்கி இருக்கின்றோம். பூமிக்கு அழகாக அதை நாங்கள் ஆக்கி இருக்கின்றோம். அதே போன்று அல்லாஹு தஆலா குர்ஆனில் இன்னொரு இடத்திலே சொல்லுகின்றான், வனஸல்லா மினஸ் ஸமாஇ மாஅன் முபாரகன், வானத்திலே இருந்து பரக்கத்தான தண்ணீரை நாங்கள் இறக்கி, வஅம்பத்னா பிஹி ஜன்னாத்தின் வஹப்பல் ஹஸீத், அதனூடாக தோப்புக்களை நாங்கள் முளைக்க செய்திருக்கின்றோம், உருவாக்கி இருக்கின்றோம். வஹப்பல் ஹஸீத், அறுவடை செய்யக்கூடிய விதைகளையும் நாங்கள் உருவாக்கி இருக்கின்றோம். والنخل باسقات لها طلع نضيد والنخل باسقات நீண்ட உயர்ந்த பேரீச்ச மரங்களையும் நாங்கள் உருவாக்கி இருக்கின்றோம். லஹா தல்உன் நதீத், அடுக்கடுக்காக இருக்கக்கூடிய பாலைகளை கொண்ட ஈச்ச மரங்களையும் நாங்கள் உருவாக்கி இருக்கின்றோம், வெளியாக்கி இருக்கின்றோம் இந்த பூமியிலே. இது இந்த பூமியுடைய அழகை அல்லாஹு தஆலா காட்டுகின்றான். இப்படியாக பல வசனங்களில் இந்த பூமியை பற்றி அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான். அதற்கு பின்னால் கடலை பாருங்கள் சகோதரர்களே, அல்லாஹுடைய இன்னும் ஒரு அழகான படைப்பு, அவனுடைய அழகை எடுத்து காட்டக்கூடிய ஒரு படைப்பாக இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹு தஆலா என்ன சொல்லுகின்றான், அந்த பூமி அந்த கடலை உங்களுக்கு நாங்கள் வசப்படுத்தி கொடுத்திருக்கின்றோம். وهو الذي سخر البحر, அவன் தான் அந்த பூமியை அந்த கடலை உங்களுக்காக வசப்படுத்தி கொடுத்திருக்கின்றான். எதற்காக வேண்டி என்று சொன்னால், لتاكلوا منه لحما طريا وتستخرجوا منه حليه تلبسونها, அந்த கடல்ல இருந்து நீங்கள் அழகாக பசுமையான இறைச்சி அந்த மீனை நீங்கள் எடுத்து சாப்பிடுவதற்காக வேண்டியும் நீங்கள் அணியக்கூடிய அணிகலன்களை அந்த ஆபரணங்களையும் அந்த பூ அந்த கடலில் இருந்து வெளியாக்குவதற்காக வேண்டி உங்களுடைய கட்டுப்பாட்டிலே அந்த கடலை அல்லாஹு தஆலா ஏற்பாடு செய்திருப்பதாக சூரத்துல் நஹலிலே சொல்லுகின்றான். இது அல்லாஹு தஆலாவுடைய விசித்திரமான அழகிய ஒரு படைப்பு, அல்லாஹுடைய அழகுக்கு எடுத்துக்காட்டாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதே போன்று அல்லாஹு தஆலாவுடைய ஏனைய அவனுடைய படைப்புகளிலே மிருக இனத்தை எடுத்து பாருங்கள் சோர்களை. அல்லாஹு தஆலா ஆடு மாடு ஒட்டகைகளை எங்களுக்காக படைத்திருப்பதாக சொல்லுகின்றான். அல்லாஹு தஆலா ஆடு மாடு ஒட்டகைகளை படைத்திருக்கின்றான். لكم فيها دفء ومنافع ومنها تأكلون. அந்த ஆடு மாடு ஒட்டகைகள் இதிலே உங்களுக்கு என்ன இருக்கின்றது? லக்கும் ஃபீஹா திஃப், குளிரிலே இருந்து உங்களுக்கு பாதுகாப்பு பெறக்கூடிய கம்பளிகளை, அந்த ஆடைகளை தயார் செய்து கொள்வதற்காக வேண்டி செம்மறி ஆற்றிலே இருந்து நீங்கள் கம்பளிகளை பெற்றுக் கொள்கின்றீர்கள். ஒமனாக இன்னும் பல பிரயோசனங்களை அதிலே வைத்திருக்கின்றான். அதே நேரத்தில் அதிலே இருந்து உங்களுடைய உணவையும் தயார்படுத்திக் கொள்ளலாம், அதை உங்களுடைய உணவுக்காகவும் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு என்ன சொல்லுகின்றான்? அந்த மிருகங்களிலே அல்லாஹு தஆலா எதை வைத்திருக்கின்றான்? உங்களுக்கு அழகை வைத்திருக்கின்றான். மாலை நேரத்திலே அதை நீங்கள் மேய்ப்பு தலங்களில் இருந்து ஓட்டி வரக்கூடிய நேரத்திலே அதை பார்த்து நீங்கள் அழகாக கண் குளிர்ச்சியான காட்சியாக அதை பார்க்கின்றீர்கள். அதே போன்று பார்க்கிறோமா இல்லையா, பசுமையான ஒரு பசுந்தரையிலே ஆடுகள் மாடுகள் ஒட்டகைகள் மேய்ந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே அந்த காட்சி எங்களுடைய கண்களை குளிர் வைப்பதில்லையா, எங்களுடைய உள்ளத்துக்கு ஒரு சந்தோஷத்தை நிம்மதியை தருவதில்லையா? இந்த நேரத்தில் எதை நாங்கள் நினைக்க வேண்டும்? இன்னல்லாஹ ஜமீல், அல்லாஹ் அழகானவன். இப்படி என்றிருந்தால் அல்லாஹ் எவ்வளவு அழகானவனாக இருப்பான். அவனுடைய படைப்பினங்களிலே அல்லாஹுடைய அழகை அல்லாஹு தஆலா காட்டிக் கொண்டிருக்கின்றான் என்று சொன்னால் அல்லாஹ் எப்படிப்பட்ட அழகை கொண்டவனாக இருப்பான் என்பதை ஒரு மனிதன் நினைத்து பார்க்க வேண்டும். இதற்கு பின்னால் ஒரு மனிதன் எதை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் இப்படியான அழகை எல்லாம் அல்லாஹு தஆலாவுடைய படைப்பினங்களிலே பார்த்ததற்கு பின்னால் இந்த மனிதனுக்கு அவனுடைய வாழ்க்கைக்காக அல்லாஹு தஆலா வகுத்து கொடுத்த பாதை இருக்கின்றதே, இந்த மார்க்கம் இது எவ்வளவு அழகானது! அல்லாஹுடைய இறை வேதம் எவ்வளவு அழகானதாக இருந்து கொண்டிருக்கின்றது! அந்த குர்ஆன் காட்டக்கூடிய வழி, நபி அவர்களுடைய வழி எவ்வளவு நேரான சீரிய சிறந்த அழகிய வழியாக இருந்து கொண்டிருக்கின்றவர்களே, இதுவும் அல்லாஹு தஆலாவுடைய அழகுக்கான எடுத்துக்காட்டாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ் இந்த மார்க்கத்திலே அனைத்து விடயங்களையும் அழகானதாக வைத்திருக்கின்றான். அனைத்து விடயங்களையும் அழகானதாகத்தான் அல்லாஹு தஆலா வைத்திருக்கின்றான். ஆகவே எங்களுடைய எந்த நடவடிக்கைகளாக இருந்தாலும் அதிலே அல்லாஹு தஆலா அழகை வைத்திருக்கின்றான். ஆகவே இப்படியாக வானத்தை பார்த்தால் அழகு, பூமியை பார்த்தால் அழகு, மனித படைப்பை பார்த்தால் அழகு, அனைத்தும் அழகு என்று சொன்னால் இவைகளை தாண்டி இருக்கக்கூடிய நிரந்தரமான ஒரு அழகு இருக்கின்றது, அதுதான் மறுமையின் அழகு. அதனால் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏதாவது ஆச்சரியமான பொருட்களை கண்டுவிட்டார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய கண்களை குளிர வைக்கக்கூடிய காட்சிகளை பார்த்து விட்டார்கள் என்று சொன்னால் பின்வரும் வார்த்தையை சொல்வார்கள், லப்பைக இன்னல் ஐஷா ஐஷுல் ஆகிரா, இறைவா உனக்கு நாம் கட்டுப்பட்டு விட்டோம், உனக்கு நாம் கட்டுப்பட்டு விட்டோம், இன்னல் ஐஷா ஐஷுல் ஆகிரா, உண்மையான வாழ்க்கை மறுமை வாழ்க்கை தான். இன்னல் தாரல் ஆகிரத லஹியல் ஹயவானு லவ் கானூ யஅலமூன், உண்மையான வாழ்க்கை நாளை மறுமையுடைய வாழ்க்கை தான். லவ் கானூ யஅலமூன், அந்த மனிதர்கள் இந்த யதார்த்தத்தை அறிந்து கொண்டால், இந்த உண்மையை அறிந்து கொண்டால் உண்மையான வாழ்க்கை மறுமை வாழ்க்கை தான். எதை சொல்ல வருகின்றோம் சார்களே? இப்படிப்பட்ட கவர்ச்சிகள் நிறைந்த வாழ்க்கையாக இருந்த பொழுதிலும் இதை அல்லாஹு தஆலா ஏற்கனவே மூலவியவர்கள் சொன்னதை போன்று இதை அல்லாஹு தஆலா ஒரு தற்காலிகமான வாழ்க்கையாக வைத்திருக்கின்றான். மனிதனுக்கு இந்த அழகுகள் சூழ்ந்த வாழ்க்கையை கொடுத்து மறுமைக்காக அவனை தயார்படுத்துவதற்காக வேண்டித்தான் இவ்வளவு, அதாவது அனைத்து பொருட்களையும் மனிதர்களுக்காக படைத்து அவர்களுக்கு வசப்படுத்தி அவர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்திருக்கின்றான். நாளை மறுமை என்று சொல்லக்கூடிய நிரந்தர வாழ்க்கைக்காக அவர்களை தயார்படுத்துவதற்காக வேண்டித்தான் இப்படியான ஏற்பாடுகளை அல்லாஹு தஆலா செய்திருக்கின்றான். ஆகவே சோர்களே, இந்த அழகு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எல்லா விடயங்களும் காணப்பட வேண்டும். ஏற்கனவே அந்த ஹதீஸில் சொல்லப்பட்டதை போன்று ஒரு மனிதனுடைய ஆடை அழகாக இருப்பதை அல்லாஹு தஆலா விரும்புகின்றான். அவனுடைய முடி அழகாக இருப்பதை, அதை சரியாக வாரி இருப்பதை அல்லாஹ் விரும்புகின்றான். அவன் அணியக்கூடிய அந்த காலணிகள் அழகாக இருப்பதை அல்லாஹ் விரும்புகின்றான். அவனுடைய வீடு மனை அழகாக இருப்பதை அல்லாஹ் விரும்புகின்றான். ஒவ்வொரு மனிதனும் விரும்புகின்றோம், ஒவ்வொரு மனிதனும் விரும்புவதை போன்று அல்லாஹும் விரும்புகின்றான். அவன் பயணிக்கக்கூடிய வாகனம், அவனுடைய சுற்றுச்சூழல், இவைகள் அனைத்தும் அழகாக இருப்பதை அல்லாஹ் விரும்புகின்றான். இதுல எந்த தப்பும் எந்த தவறும் கிடையாது. ஆனால் இந்த அழகை தாண்டி ஒரு அழகு இருக்கின்றது, அதுதான் இந்த உள்ளத்திலே இருக்கக்கூடிய அழகு. உள்ளத்திலே இருக்கக்கூடிய அழகு. குர்ஆன்ல அல்லாஹு தஆலா என்ன சொல்லுகின்றான், அல்லாஹு தஆலா உங்களுக்கு ஆடைகளை கொடுத்திருக்கின்றான், உங்களுக்கு ஆடைகளை கொடுத்திருக்கின்றான். எதற்காக வேண்டி, குளிர்காலத்திலே இருந்து, குளிரிலே இருந்து உங்களை தப்பித்துக் கொள்வதற்காக வேண்டியும், சூட்டிலே இருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக வேண்டியுமான ஆடைகளை உங்களுக்கு கொடுத்திருக்கின்றான். ஆனால் அந்த ஆடைகளில் எல்லாம் சிறந்த ஆடை என்ன, தக்வா எனும் ஆடை இருக்கின்றதே, இது இதுதான் சிறந்தது. இறை எச்சம் என்று சொல்லக்கூடிய ஆடை இருக்கின்றதே, இதுதான் மிக சிறந்த ஆடையாக இருக்கின்றது என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். ஆகவே இந்த அழகை உறுதிப்படுத்துவதற்காக வேண்டித்தான் வாழ்க்கையிலே ஒரு மனிதன் அழகாக இருக்க வேண்டும். அந்த அழகை உறுதிப்படுத்துவதற்காக வேண்டித்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தனை விடயங்களை எங்களுக்கு சுன்னாவாக ஆக்கியிருக்கின்றார்கள். ஹம்சும் மினல் ஃபித்ரா, இயற்கையாக ஒரு மனிதன் கடைபிடிக்க வேண்டிய ஐந்து விடயங்களை சொல்லுகின்றார்கள். அதில் ஒன்று என்ன, அல் ஹிதான், ஹத்னா செய்வது, அழகாக இருப்பதற்காக, அழகை உறுதிப்படுத்துவதற்காக வேண்டித்தான் ஹத்னா. மறைவான இடங்களில் இருக்கக்கூடிய முடிகளை நீக்கி விடுவது, நகங்களை வெட்டுவது, விகாரமான தோற்றத்திலே நகங்களை வளர்த்து வைப்பதற்கு மார்க்கம் அனுமதி கொடுக்கவில்லை. அது இன்றைக்கு ஃபேஷன் ஆகிவிட்டது, விசேஷமாக பெண்களுக்கு மத்தியிலே அந்த நகங்களை வெட்டி விடுவது, இது இயல்பாக ஒரு மனிதன் கடைபிடிக்க வேண்டிய அழகு. அதுதான் இயற்கையான அழகு. அதை வளர விடுவது இயற்கையான அழகு கிடையாது. அதே போன்று கமுக்கட்டி முடிகளை நீக்கி விடுவது, அதே போன்று மேல் மீசையை கத்தரித்து விடுவது, இவைகள் அனைத்தும் சுனனுல் ஃபித்ரான் சொல்லக்கூடிய ஒரு மனிதனுக்கு இயற்கையான அழகை கொண்டு வரக்கூடிய காரியங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். ஆகவே இந்த அடிப்படையில் நபியை பார்த்து அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்லுகின்றான், முஹம்மதே உங்களுடைய ஆடையை நீங்கள் அழுக்கின்றி அழகாக வைத்துக் கொள்ளுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுதுமே அழகாக அணியக்கூடியவர்களாக இருப்பார். விசேஷமாக ஜும்மாவுடைய தினங்களிலே கூட்டங்களை சந்திக்கக்கூடிய நேரத்திலே, வெளி ஊர்வாசிகளை சந்திக்கக்கூடிய நேரத்திலே அழகாக ஆடை அணியக்கூடியவர்களாக இருப்பார்கள். அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுகின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பொழுதும் அவர்களிடத்தில் இருந்து துர்வாடை வருவதை விரும்பவே மாட்டார்கள். அவர்களுடைய கரத்தை, கையை நான் பிடித்து பார்த்திருக்கின்றேன், பற்றாடையை விடவும் மென்மையானதாக அந்த கரங்கள் இருக்கும். அது ஒரு அத்தர், அதாவது கூளையிலே இருந்து வெளியேற்றப்பட்டதை போன்று நறுமணம் வீசக்கூடியதாக இருக்கும், நறுமணம் வீசக்கூடியதாக இருக்கும். எப்பொழுதுமே நபி அவர்கள் அழகை விரும்புவார்கள், நறுமணத்தை விரும்புவார்கள். நபி அவர்கள் சொன்னார்களா, உங்களுடைய உலகத்தில் எத்தனையோ சுகபோகங்களை நீங்கள் வைத்திருக்கின்றீர்கள், ஆனா எனக்கு மூன்றுல தான் எனக்கு விருப்பம் இருக்கின்றது. ஒன்று என்ன சொல்லுங்க மகன், அத்தம், நறுமணம் எனக்கு விருப்பமானதாக இருக்கின்றது. பெண்கள் எனக்கு விருப்பத்துக்குரியவர்களாக இருக்கின்றார்கள். அதே போன்று தொழுகையிலே அல்லாஹ் என்னுடைய கண் குளிர்ச்சியை வைத்திருக்கின்றான். இந்த மூன்று எனக்கு உலகத்தில், உங்க உலகத்தில் எனக்கு விருப்பத்துக்குரியதுன்னு சொன்னார்கள், எனக்கு விருப்பத்துக்குரியதுன்னு சொன்னார்கள். ஆகவே நபி அவர்கள் அழகானவர்கள், அழகை விரும்பக்கூடியவர்களாக இருந்தார்கள், அழகை விரும்பக்கூடியவர்களாக இருந்தார்கள். அவர்கள் அவர்களுடைய தாடி முடியாக இருக்கலாம், தலை முடியாக இருக்கலாம், அவைகளுக்கு எண்ணெய்களை வைத்து தலைகளை சரியாக வாரி அழகான தோட்டத்தில் இருக்கக்கூடியவர்களாகத்தான் நபி அவர்கள் இருந்திருக்கின்றார்கள். உமர் ரழியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுகின்றார்கள், இன்னஹு லயுஜிபுனி அஷ்ஷாபுன் நாஸிகு நதீஃபுஸ் ஸௌபி தய்யிபுர் ரீஹ், ஒரு மனிதன் இபாதத்தில் ஈடுபடுகின்றான், ஒரு வாலிபனாக இருக்கின்றான், ஆனால் அவனுடைய ஆடை அழகாக இருக்கின்றது, அவனில் இருந்து வீசக்கூடிய வாடை நறுமணமாக இருக்கின்றது என்று சொன்னால் இப்படிப்பட்ட மக்கள் எனக்கு விருப்பமானவர்கள் என்று சொன்னால், இன்றைக்கு சில பேர் நினைக்கிறாங்க இபாதத் என்று சொல்லக்கூடிய வணக்க வழிபாடுகளுக்குள்ளே நுழைந்து விட்டான் சொன்னால் அவன் ஒரு துறவியுடைய தோற்றத்தா இருக்கணும். அப்படிதான் எங்களுக்கு அந்த இமேஜ். மனிதர்களுடைய தோற்றம் என்ன, ஒரு மனிதர் ஒரு பெரிய இபாதசாலி என்று சொன்னா அதற்கான ஒரு எண்ணத்தை நாங்க எங்க எண்ணத்துல பதிய வச்சிருக்கிறோம். அவருடைய தோற்றம் எப்படி இருக்கணும், பரட்டை முடிகளாக இருக்க வேண்டும், தலைகளெல்லாம் அப்படி ஒரு பரட்ட முடியாக இருக்கணும், ஆடைகள்லாம் அழுக்கு படிந்ததாக இருக்க வேண்டும், இப்படியாக துர்வாடை உள்ளவராக இருக்க வேண்டும். இவர் தான் ஆகப்பெரிய இபாதசாலி வச்சிருக்கோம். இல்லை சோர்களே, நபியை விட மிகப்பெரிய இபாதசாலி உலகத்தில் வந்ததும் கிடையாது வரப்போறதும் இல்லை. அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நறுமணம் கவர்ந்தவர்களாக வீசக்கூடியவர்களாகத்தான் இருப்பார்கள், அழகிய ஆடை அணிந்தவர்களாக இருப்பார்கள். ஆகவே அவர்களே, இந்த இபாதத்துக்கும் எங்களுடைய ஆடைகளை அழகுபடுத்துவதற்கும் இடையில பெரிய வித்தியாசம் கிடையாது. அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்திலே ஒரு தடவை ஹதீஸை எழுதுவதற்காக வேண்டி ஒரு மனிதர் வந்தார். அவருடைய தாடி சரியான முறையில் வாரப்பட்டிருக்கவில்லை. கேட்கிறாங்க, ஏப்பா இப்படி வந்திருக்கிறாய்? சொன்னாங்க, ஹதீஸ்ல சரியான திசையா இருக்கு, ஹதீஸ் எழுதுறதுல படிக்கிறதுல சரியான பிஸியா இருக்கேன்னு சொன்னோம், வெளியே போங்க சொன்னேன். என் சபையில இருந்து வெளியே இருங்க, நபியுடைய சுன்னாவை தான் நாங்க படிச்சு கொடுக்கிறோம். ஹதீஸ் என்ன, நபியுடைய சொல் செயல் அங்கீகாரங்கள். இந்த சுன்னாவுலே இதுவும் இருக்கின்றது. நபி அவர்கள் அழகான தோட்டத்திலே காட்சியளிப்பார்கள், அவர்கள் தாடியிலே என்ன செய்வார்கள், எண்ணெய் வைத்து அந்த தாடியை அவர்கள் வாரி விடுவார்கள். இது உன்னால கடைபிடிக்க முடியாட்டி ஹதீஸ படிக்கிறதுல எழுதுறதுல என்ன அர்த்தம் இருக்குன்னு கேட்டேன். இதனால மார்க்கத்தில் பல விடயங்களை நாங்கள் படிக்கின்றோம், அவைகளை செயல்படுத்துவது நமக்கு சிரமமாக அமைந்துவிடக் கூடாது சகோதரர்களே. ஆகவே அல்லாஹ் அழகை என்ன செய்கின்றான், விரும்புகின்றான். அதே போன்று வார்த்தைகளிலும் அழகு இருக்கின்றது. ஒரு மனிதனுக்கு அழகிய குரல் வளத்தை கொடுத்திருந்தான் சொன்னால் அது அல்லாஹுடைய அழகுக்கான எடுத்துக்காட்டாக இருக்கின்றது. பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு நீக்ரோ அடிமைதான். அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட குரல் வளத்தின் காரணமாக நபியுடைய முஅத்தினாக வாங்கி சொல்லக்கூடிய முஅத்தினாக மாத்திரமின்றி மக்கா வெற்றி கொண்ட நேரத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கத்தை குறைசி காவிர்கள் அந்த பிலாலை சுடு மண்ணிலே போட்டு துன்புறுத்தியவர்கள் பார்த்திருக்க காபாவுக்கு மேலே ஏறி வாங்கி சொல்லும்படி நபி அவர்கள் பிலாலுக்கு சொன்னார்கள் என்று சொன்னால் அந்த அழகிய குரல் வளம் அவர்களுக்கு கண்ணியத்தை கொடுத்ததா இல்லையா? அதனால் தான் நபி அவர்கள் சொன்னார்கள், லைஸ மின்னா மன் லம் யதகன்ன பில் குர்ஆன். இந்த அழகிய குரல் வளத்தை எதுக்காக பயன்படுத்த வேண்டும், அழகாக இந்த பாட்டு கச்சேரிகளில் சங்கீதத்தை மியூசிக்கோட பாட்டுகள் படிக்கிறதுக்கா, இதுக்காக அல்ல. நபி அவர்கள் சொன்னாங்க, லைஸ மின்னா மன் லம் யதகன்ன பில் குர்ஆன், குர்ஆனை அழகுற ஓதாதவர்கள் எங்களை சார்ந்தவர்கள் அல்ல. ஹஸ்தினு அஸ்வாதகும் பில் குர்ஆன், குர்ஆனை கொண்டு உங்களுடைய குரல்களை நீங்கள் அழகுபடுத்திக் கொள்ளுங்கள். ஒரு மனிதனுக்கு குரல் வளம் வேண்டும் என்று சொன்னால் குர்ஆனை அதிகமாக ஓதினால். இந்த ஹதீஸில் இருந்து இப்படியும் விளக்கப்படுத்திருக்கின்றார்கள் அறிஞர்கள், ஒரு மனிதனுக்கு குரல் வளம் நல்லதாக இல்லை என்று சொன்னால் குர்ஆனை அதிகம் போது அவனுடைய குரல் நல்ல குரலாக மாறிவிடும், நல்ல குரலாக அழகிய குரலாக மாறிவிடும் என்ற கருத்தையும் சொல்லி இருக்கின்றார்கள். ஆகவே இது ஒரு பாக்கியமாக இருக்கின்றது. இதற்கு மாற்றமாக இந்த அழகுகளை ஒரு மனிதனுக்கு அல்லாஹு தஆலா கொடுத்த அழகு, பெண்களுக்கு கொடுத்த அழகு, வாலிபர்களுக்கு கொடுத்த அழகு, இவைகள் மாறான தவறான வழிகளிலே பயன்படுத்தப்படக்கூடிய நேரத்திலே இது அல்லாஹுக்கு நன்றி செலுத்துவதாக அல்ல, அவனுடைய ஞாபகத்தை நாங்கள் மறுப்பதாக அதை மறப்பதாக மாறிவிடும் சோர்களே. இன்று என்னவாக இருக்கின்ற சோர்களே, பெண்களுக்கு அல்லாஹு தஆலா அழகை கொடுத்திருக்கின்றான். அவர்களுடைய உடம்பிலே அழகு, அவர்களுடைய முடியிலே அழகு, ஆடை அணிந்தால் அழகு, ஆனால் இவைகள் மிஸ்யூஸ் பண்ணப்படுகின்றன. யாருக்காக அந்த அழகு காட்டப்பட வேண்டுமோ அங்கே அந்த அழகு காட்டப்படுவதில்லை, அது வெளி உலகத்துக்கு எடுத்து செல்லப்படுகின்றது. அதனால் பெரிய ஃபித்னாக்களும் பிரச்சனைகளும் வருகின்றதா இல்லையா? நபியவர்கள் சொன்னார்களா இல்லையா, உங்களுக்கு எனக்கு பின்னால் உங்களுக்கு விட்டு செல்லக்கூடிய சோதனைகளிலே ஆக பெரிய ஃபித்னா என்ன, பெண்களுடைய ஃபித்னா, பெண்களுடைய ஃபித்னா. இன்ன அவ்வல ஃபித்னத்தி பனி இஸ்ரائيل கானத் பின்னிசா, பனு இஸ்ரவேலர்களுடைய மிகப்பெரிய ஃபித்னா, முதல் ஃபித்னா இதுவாக இருந்தது, பெண்களிலே தான் இருந்தது. பெண்களினால்தான் அவர்களுக்கான மிகப்பெரிய பிரச்சனை இருந்தது. ஆகவே இன்றே இந்த நமக்கு கொடுக்கப்பட்ட அழகு நல்ல விடயங்களிலே பயன்படுத்தப்படுவதற்கு மாறாக எதிலே பயன்படுத்தப்படுகின்றது? தவறான வழிகளிலே. இன்றே பெண்களுடைய அழகு விளம்பரத்துக்காக போய்விட்டது சொற்களே. அவர்களுடைய அழகு எதுக்காக வேண்டி? ஏனைய பாவமான காரியங்களுக்காக வேண்டி போய்விட்டது என்று சொன்னால், இன்றைக்கே ஒரு பெண் எங்கே இருந்து ஒரு பாட்டு கச்சேரிக்காக வருவதாக இருந்தால் பாட்டு கேட்கறதுக்கு போறது இல்லை, அது கேட்டு முடிச்சிடும் அந்த பாட்டு. அந்த பாட்டை பல நூறு தடவைகள் கேட்டு சில நேரத்தில் சூரத்துல் ஃபாத்திஹா மாதிரி மனநம் பண்ணி வச்சிருப்பாங்க. அவளுடைய தோற்றத்தை பார்த்து கவர்ச்சி பெறுவதற்காக வேண்டி ஒரு மனிதன் செல்லுகின்றான் என்றால் அந்த பயணம், அதற்காக செலவு செய்யப்படக்கூடிய பணம், அந்த ஏற்பாடு பாவமா இல்லையா? எவ்வளவு பெரிய அநியாயம் சொல்களை. அப்படியான எத்தனையோ விடயங்களை நாங்கள் இன்றைக்கு போய் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, கையில வச்சு பார்க்கிறோமே. கையில எல்லாருடைய பொக்கெட்ல இருக்குதா இல்லையா? இதுல வச்சே பார்த்துக்கலாமே. ஆனால் இதை நேரடியா பார்க்கறதுல கொஞ்சம் பேருக்கு இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட். அப்படியான ஒரு சங்கீத பாட்டு கச்சேரி அறிமுகப்படுத்தப்படும் என்று சொன்னா இந்த நாட்டிலேயும் துரதிருஷ்டவசமாக இப்படியான சில சூழல்கள் உருவாகி கொண்டு வருகின்றது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், இன்ஷா அல்லாஹ் பாதுகாப்பான். அந்த நிலைமைகளிலே சிலர்கள் என்ன செய்து விடுகின்றார்கள்? இந்த பாவங்களுக்கு துணை போய் விடுகின்றார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் சொல்களே. ஆகவே அழகை அல்லாஹ் கொடுத்தது அவனுக்கு நன்றி செலுத்துவதற்காக வேண்டி, அதை நல்ல முறையிலே பயன்படுத்துவதற்காக வேண்டி, மாறான வழிகளிலே அது பயன்படுத்தப்படக்கூடிய நேரத்தில் அந்த அழகை வைத்து அவர்கள் சோதிக்கப்படுவார்கள். அந்த அழகை வைத்து சோதிக்கப்படுவார்கள். ஆகவே ஒரு பெண்ணுடைய அழகு எதிலே இருக்கின்றது? அவளுடைய ஹிஜாபிலே இருக்கின்றது. அவள் வீட்டிலே இருந்து தன்னுடைய பிள்ளைகளை பராமரிப்பதிலே இருக்கின்றது. கணவனுக்கு கட்டுப்படுவதிலே இருக்கின்றது. அவளுடைய முசல்லாவிலே இருக்கின்றது. இதா சல்லத்தில் மரஅது ஹம்சஹா, ஒரு பெண்மணி அவளுக்குரிய ஐவேளை தொழுகையை தொழுது, வசாமச்சஹரஹா அவளுக்குரிய மாதத்திலே நோன்பு நோட்டு, வஅஸா அஸ்பஅலஹா அவளுடைய கணவனுக்கும் கட்டுப்பட்டு விட்டார் என்று சொன்னால், தஹலத்தின் ஜன்னா மின் ஐஜில் அபுவா பிஷாரத், அவளுக்கு விரும்பிய வழியினூடாக வாயிலினூடாக சுவர்க்கம் நுழையக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். மெகா ஆஃபர். இதை விட பெரிய ஆஃபர் இருக்கின்றதா? இதை விட பெரிய ஆஃபர் பெண்களுக்கு இருக்கின்றதா சோர்களே? இதையெல்லாம் ஒதுக்கி தள்ளிவிட்டு வேறு வழிகளிலே, தற்காலிகமான வேறு வழிகளிலே நன்மையை தேடி இன்பத்தை தேடி அலைந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று சொன்னால் இது மிகப்பெரிய கேவலமாக இருந்து கொண்டிருக்கின்ற சோர்களே. ஆகவே இந்த நிலை மாற வேண்டும். இந்த நிலை மாறி ஒரு மனிதன் அந்த அழகை எதுக்காக வேண்டி பயன்படுத்த வேண்டும்? எதற்காக வேண்டி? நல்ல காரியத்துக்காக வேண்டி பயன்படுத்துவதற்கு ஒரு மனிதன் முற்பட வேண்டும். அடுத்ததாக சொல்களே, இந்த அழகுடைய விடயத்திலே அல்லாஹு தஆலா எங்களுக்கு குர்ஆனிலே பல விடயங்களை அழகாக செய்யும்படி சொல்லியிருக்கின்றான். கடைசியாக இதை மாத்திரம் சொல்லி முடித்துக் கொள்கின்றேன். எங்களுக்கு சில விடயங்களுக்கு அல்லாஹ் வழிகாட்டுகின்றான், இதிலே நீங்கள் அழகை கடைபிடிக்க வேண்டும். உதாரணமாக குர்ஆனிலே ஒரு வசனத்திலே அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான், நீங்கள் அழகிய பொறுமையாக பொறுத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் ஒரு விடயத்தை சகித்து பொறுத்துக் கொள்ளக்கூடிய நேரத்திலே சபுருன் ஜமீல், அழகான பொறுமை. இதுக்கு ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் இன்னும் பல அறிஞர்களும் சபுருன் ஜமீல் என்ன, சபுருன் பிலா ஷக்வா, சபுருன் பிலா ஷக்வா, அழகிய பொறுமை என்ன. இன்னைக்கு எல்லாருமே பொறுமை இருக்குது, எல்லோருக்கும் எல்லாருமே பொறுமை இருக்குதா இல்லையா? பெரும்பாலும் மூமினாக இருந்தால் பொறுத்துக் கொள்வாங்க. ஏன்னா சில நேரத்தில் தவிர்க்க முடியாமல் பொறுக்கிறது, சில பொறுமை இருக்கின்றது, நிர்பந்தமான பொறுமை. இது நான் சொல்ல வர்றது, சில பேருக்கு வழி இல்லை, விசாவில் வந்துட்டோம், இனி போக முடியாது, ரெண்டு வருஷம் இருந்தால் ஆகணும். இது வந்து என்ன செய்யறது? நிர்பந்தமான பொறுமை. சரியாக சம்பளம் கிடைக்கிறது இல்லை, நேரத்துக்கு உறக்கம் இல்லை, ஓட்டம் அதிகம், டிரைவராக இருந்தா, வீட்டு பணிப்பெண்களாக இருந்தா அதிக அழுத்தங்கள், இன்னும் பிரச்சனைகள். இப்ப இவங்க பொறுக்கிறது எப்படி? அல்லாஹுடைய கலா கதிர்தான், என்ன செய்ய வந்துட்டோமே, கொடுத்துக் கொள்வோமே என்று சொல்லி சொல்லி பொறுக்கிறது. இந்த பொறுமை பொறுமை தான், ஆனால் இது அழகிய பொறுமை அல்ல. அழகிய பொறுமை என்று சொன்னால் சபருன் பிலா ஷக்வா, யாரிடத்திலையும் முறைப்பாடு செய்யாமல் பொறுக்கக்கூடிய பொறுமை இருக்கின்றது, அந்த பொறுமை தான் அழகிய பொறுமை. அதற்கு உதாரணம் குர்ஆனிலே வந்திருக்கின்றது. நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பொறுமையை அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான், ஃபஸ்பிருன் ஜமீல் வல்லாஹுல் முஸ்தஆனு அலா மா தஸிஃபூன், யூசுஃபை சூழ்ச்சி செய்து அவர்கள் கிணற்றிலே தள்ளிவிட்டு வந்து அந்த யூசுஃபை ஓனாய் சாப்பிட்டு விட்டது என்று போய் சொன்னார்களே, அந்த நேரத்திலே இவர்களுக்கு விளங்கியது ஃபஸபுருன் ஜமீல் வல்லாஹுல் முஸ்தானு அலா மா தஸிஃபூன். நீங்கள் சொல்லக்கூடிய விடயத்திலே நான் அல்லாஹ்விடத்தில் உதவி தேடிக் கொள்கின்றேன், நான் அழகிய பொறுமையாக பொறுத்துக் கொள்கின்றேன், சகித்துக் கொள்கின்றேன், வரக்கூடிய முடிவை நான் எதிர்கொள்ள தயாராக இருக்கின்றேன் என்று சொல்லி தவிர்ந்து கொள்கின்றார்கள். இன்னமா அஷ்கூ பஸ்ஸி வ ஹுஸ்னி இலல்லாஹ், என்னுடைய கவலையை சஞ்சலம் செய்யும் நான் அல்லாஹ்விடத்தில் தான் முறைப்படுகின்றேன். ஆகவே ஒரு மனிதன் முறைப்படுவதாக இருந்தால், அவனுடைய கஷ்டத்தை சிரமத்தை பிரச்சனையை முறைப்படுவதாக இருந்தால், அல்லாஹ்விடத்திலே முறைப்பட்டால் அது அழகிய பொறுமைதான், அதுல தவறு கிடையாது. ஆனால் மனிதர்களிடத்தில் முறைப்பட்டால், மனிதர்களிடத்திலே அவனுடைய பிரச்சனையை முறைப்பட்டால் அது அழகிய பொறுமை அல்ல, பொறுத்துக் கொள்கின்றான். ஆனால் முறைப்பாட்டுடன் சேர்ந்த பொறுமைக்கு வந்து பேரு அழகிய பொறுமை அல்ல. குர்ஆனில் அல்லாஹ் வழிகாட்டுகின்றான், அழகிய பொறுமையாக பொறுத்துக் கொள்ளுங்கள், அழகிய பொறுமையாக பொறுத்துக் கொள்ளுங்கள். எந்த அளவுக்கு சொன்னால், அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மரண தருணத்தில் இருக்கக்கூடிய நேரத்திலே அவர்களிடத்திலே ஆறுதலுக்காக வேண்டி சலஃபுகளுடைய முன்னோர்களுடைய வாழ்க்கை வரலாறுகள் அவைகள் அவர்களுக்கு முன்னால் படித்து காட்டப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஒரு சில மாணவர்கள் இருந்து படித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதிலே ஒரு இடத்திலே சொல்கின்றார்கள், தாவூஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் நோயின் காரணமாக சத்தம் போட்டது இருக்கிறதே, நோயுடைய வேதனையின் காரணமாக சிரித்து நிற்கிறது, வருத்தத்தை காட்டுறது, இதை கூட வருத்திருக்கின்றார்கள், இதை கூட முறைப்பாடாகத்தான் நினைத்திருக்கின்றார்கள் என்று அங்கே படித்து காட்டப்படுகின்றது. அப்ப அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மரண தருணத்தில் இருந்து கூட அதை சகித்துக் கொள்கின்றார்கள். மௌத்து வரைக்கும் அவர்கள் என்ன செய்யல, எந்த அந்த வேதனையில் அந்த கஷ்டத்தில் அவர்கள் சிரித்திருக்கவில்லை, அதுக்காக வேண்டி எந்த சத்தத்தையும் வழிகாட்டவில்லை, அதை கூட முறைப்பாடாக கண்டிருக்கின்றார்கள் அந்த முன்னோர்கள். அப்படி என்றிருந்தா இன்றைக்கு லிஸ்ட் போட்டு கொடுக்குறாங்க பிரச்சனைகள், பிரச்சனைகளை முறைப்பட்டு நம்ம ரைட்ஸ் பெறுறதில்ல, அதை சொல்ல வரல. இன்றைக்கு யாரிடத்துல சில மக்களுடைய வாழ்க்கையில நல்ல நிம்மதியா இருக்கிறாங்க, உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கிறாங்க, கை நிறைய சம்பளம் எடுக்கிறாங்க, அழகான வாகனம், குடும்பத்தில் பிரச்சனை இல்லை, ஆனாலும் என்ன செய்கின்றார்கள், முறைப்பாடு தான், முறைப்பாட்டுக்கு குறையே இல்லை. எப்படி இப்போ நல்லா இருக்கீங்களா, அப்படி போயிட்டு இருக்குது, என்ன முறைப்பாடு தான், ஏதாவது ஒன்று முறைப்பட்டு இல்லாட்டி ஒன்று கிரியேட் பண்றது, ஒரு பிரச்சனைய கிரியேட் பண்ணியாவது உண்டு பண்ணியாவது முறைப்பாடு செய்யணும். இது சில பேருடைய நிலைமை. ஆகவே இது வந்து சபுருன் ஜமீல் கிடையாது, இது வந்து சபுருன் ஜமீல் கிடையாது. அதே போன்று அல்லாஹு தஆலா இன்னும் ஒரு அழகுக்கு வழிகாட்டுகின்றான், ஃபஸ்ஃபஹ் அஸ்ஸஃபல் ஜமீல், நீங்கள் மன்னிக்கக்கூடிய நேரத்திலே தவறுகளை நீங்கள் கண்டுகொள்ளாமல் புறக்கணிக்கக்கூடிய நேரத்திலே நபிக்கு அல்லாஹ் வழிகாட்டுகின்றான், அழகிய முறையிலே நீங்கள் புறக்கணித்து தவிர்த்து கொள்ளுங்கள். அஸ்ஸஃபல் ஜமீல் என்று சொன்னால் அதற்கும் ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், அஸ்ஸஃபுல் ஜமீல் ஸஃபுன் பிலா இதாம், ஒரு மனிதனை மன்னிக்கிறதாக இருந்தால் அவனுடைய தவறை கண்டுகொள்ளாம அப்படியே அலட்சியப்படுத்தி அதை கைவிட்டுவிடுவதாக இருந்தால் அதற்காக வேண்டி அவனை குறை சொல்லக்கூடாது. இன்றைக்கு மன்னிக்கக்கூடிய தன்மை இருக்குது, ஆனால் என்ன செய்யறது, குறை சொல்றது. மனைவி ஏதாவது சாப்பாட்டில் ஏதாவது பிரச்சனை, அல்லது ஏதாவது குடும்ப அலுவல்களில் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னு சொன்னால், விவகாரங்களில் பிரச்சனை வந்து விட்டதுன்னு சொன்னால் மன்னிக்கிறதான், ஆனால் அதை அந்த ரெக்கார்டிங் இன்னொரு நாளைக்கு ஓட்டி காட்டுறது, இன்னொரு நாளைக்கு அதை ஓட்டி காட்டுறது, அதை ஞாபகப்படுத்துறது, அதை வச்சு அவளை என்ன செய்யறது, குறை சொல்லுவது, இது பெரும்பாலானவர்களிடத்தில் இருக்கின்றது. ஆகவே இது சஃபும் ஜமீன் கிடையாது, இது அழகிய மன்னிப்பு கிடையாது. அல்லாஹு தஆலா மன்னித்து விட்டான் என்று சொன்னால் அல்லாஹ் எப்படிப்பட்டவன், அவன் கஃபார். கஃபார் என்ற அர்த்தம் என்ன, கஃபார் என்றால் மறைத்து மூடிவிடக்கூடியவன். அதனால் தான் அரபியில அல் மிகுபர் என்று சொல்லுவார்கள், தலைக்கு போடக்கூடிய கவசம், இந்த ஹெல்மெட்டுக்கும் மிகுபர் என்று தான் சொல்றது சரியான ஒரிஜினல் அரபிக்கில். பியோ அரபிக்கில் சொல்றதாக இருந்தால் மிகுபர் என்று சொன்னால் தலைக்கவசம், இந்த ஹெல்மெட்டுகள் அல்லது யுத்தத்தில் போடக்கூடிய கவசம், தலையை மூடிக்கொள்றதுக்காக வேண்டி, சேஃப்டிக்காக. அல்லாஹு என்ன அதனால் என்னை அந்த பாவத்தின் நிலையிலிருந்து நல்ல நிலைக்கு என்னை திருப்பி விடுவாயாக. இதுதான் தௌபான் சொல்றது. என்னுடைய பாவத்தை மறைத்து விடும்படி கேட்கிறது. அதனால தான் அல்லாஹ்வுடைய கணிப்பேட்டில் அத்தாயிபு மினல் தம்பி கமல்லா தம்பலா, பாவத்தில் இருந்து தௌபா செய்து மீண்ட மனிதன் அந்த பாவத்தை செய்யாதே போன்ற, அந்த பாவத்தை அவன் செய்யல, அப்படி ஒரு பாவம் செய்யவே இல்லை அல்லாஹ்வுடைய கணிப்பில். அல்லாஹ்வுடைய பார்வையில் நம்ம பார்வையில் எப்படி மன்னிச்சிருந்தான், ஆனால் ஞாபகப்படுத்தி இப்படி இல்லாமல் மன்னிக்க வேண்டும். இதுதான் அழகிய மன்னிப்பு. ஆகவே அல்லாஹ் வழிகாட்டுகின்றான். அல்லாஹ் அழகானவன், அழகை விரும்புகின்றான் என்றால் அழகான முறையில் பொறுமை செய்வதை விரும்புகின்றான், அழகான முறையில் மன்னிப்பதை விரும்புகின்றான். அதே போன்று இன்னும் ஒரு இடத்திலே அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான், இன்னும் ஒரு அழகை சொல்லுகின்றான், அவர்களை அழகான முறையில் வறுத்து விடுங்கள். அது எப்படிப்பா அழகாக வறுக்கலாமா? அழகாக வறுக்கலாமான்னு சொன்னால், ஆமா அழகாக வறுக்கலாம். எப்ப வறுக்கலாம்? அவர்களுக்கு ஹஜ்ருன் பிலா, அதா நோவினை செய்யாமல் வறுப்பது. அவர்களை வறுக்க வேண்டிய நிலை இருக்கின்றது. சில நேரத்தில் சில பேர்களை வறுக்கணும். எப்படின்னு சொன்னா, சில பேரை மீட் பண்ண போனா முசீபத்து தான் வரும். நண்பர் தான், சகோதரன் தான், உறவினர் தான். ஆனா மீட் பண்ண சந்திக்க போனா ஒரு வீக்கெண்ட்ல அங்க ஃபித்னாயேன், அவர் புறம் பேசக்கூடிய பழக்கம் உள்ளவர், கோல் சொல்லி மக்களுக்கு மத்தியில் பிரச்சனை ஏற்படுத்தக்கூடிய பழக்கம் உள்ளவர், அல்லது ஏதாவது ஒரு பாவத்தினால சோதிக்கப்பட்டிருக்கிறாரே, என்னுடைய ஈமானுக்கு உத்தரவாதம் இல்லை. அப்ப இவரை வெறுக்கணும். எப்படி வெறுக்கணும்? அழகாக வெறுக்கணும். அழகாக வெறுக்கணும், எப்படி மொத்தமாக துண்டிச்சு போட்டு அவரை நோவினப்படுத்தி அவரை வேதனைப்படுத்துற அளவுகள் இல்லை, அவரை ஒரு அளவுல வருது, அழகாக வருத்துக் கொள்றது. நோய் வாய்ப்பட்டாலும் அவரை பார்க்க போறது இல்லையா? இல்ல பார்க்க போறது, நோய் விசாரிக்க போறது. ஒரு விருந்துக்கு அழைத்தால் அந்த விருந்துக்கு பதில் சொல்லி அதுல பங்கெடுக்கிறது. அவர் ஒரு தேவைக்காக வண்டி எடுத்து வாங்கப்பான்னு கேட்டா அவரை கூட்டிட்டு போறது. அப்ப இந்த வெறுப்புலையும் ஒரு லிமிட் இருக்குது. மனைவியர்களோட பிரச்சனை ஏற்பட்டால் அல்லாஹு தஆலா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லி என்ன சொல்றான், அவர்களை எங்க இருக்க வேண்டும்? படுக்கையில தான் இருக்க வேண்டும். மனைவியோட பிரச்சனை வந்தா அவளுக்கு அடிக்கலாம் வெறுக்கலாம், அதுல ஒரு ஸ்டெப் தான் என்ன செய்யறது, படுக்கையில வெறுக்கிறது. அப்ப அந்த வெறுப்பு எங்க இருக்க வேண்டும்? நாலு சுவர்களுக்கு உள்ளேதான் இருக்க வேண்டும். அந்த வெறுப்புடைய வெளித்தோற்றத்தை பிள்ளைகள் கண்டுவிடக்கூடாது. அதான் ஹஜ்ரோன் ஜமீல். அல்லாஹ் அழகை விரும்புகின்றான் என்றால் இப்படிப்பட்ட அழகை அல்லாஹ் விரும்புகின்றான். வெறுக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டு விட்டது, அவளை கொஞ்சம் ஒதுக்கி வைக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டு விட்டதுன்னு சொன்னா அது என்ன செய்யறது, போட் போட்டுறது. இன்றைக்கு சமையல் வீட்டுல இல்ல, பிள்ளைகள் அடுத்து கடைக்கு போறது. ஏன்? தாயோட வெறுப்பு பகிஷ்கரி வீட்டுல, அந்த வெறுப்பு சமையல் அறையில் காட்டப்படக்கூடாது, பிள்ளைகளுடைய அறைகள் செல்லக்கூடாது, வெளி உலகத்துக்கு அதை எடுத்து செல்லப்படக்கூடாது. இப்படியான வெறுப்பு, இதுக்கு அழகிய வெறுப்பு சொல்லுகின்றான். அதே போன்று இறுதியாக நான்காவதாக ஒரு உடையம் அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான், பெண்களை நீங்கள் விவாகரத்து தலாக்கு கொடுக்கக்கூடிய நேரத்திலே அவர்களுக்கு அவர்களோட உங்களுக்கு வாழ்வதற்கு இஷ்டம் இல்லையா? சில நேரங்களிலே அந்த ஒப்பந்தத்தை முறிக்க வேண்டிய நிலை ஏற்படும். தலாக்குடைய நிலைமை ஏற்பட்டு விட்டதுன்னு சொன்னால் நீங்கள் அவர்களுக்கு வாழ்க்கைக்கான வசதியை அவர்களுக்கு கொடுத்து விட்டு அழகான முறையில் அவர்களை விட்டுவிடுங்கள், அழகான முறையில் அவர்களை விட்டுவிடுங்கள். சராகும் ஜமீல் என்று சொன்னால் அழகாக அவர்களை விட்டு விடுவதென்று சொன்னால் அர்த்தம் என்ன? அவர்களுக்கு நோவினைகள் தொந்தரவுகள் இல்லாமல் அவர்களுடைய குறைகளை சொல்லி தெரியாமல் அவர்களை அப்படியே நீங்கள் கைவிட்டு விடுங்கள். அப்ப இந்த எக்ஸிட் சில நேரத்தில் தேவைப்படும். இந்த பிளைட்ல வந்து ஒரு எமர்ஜென்சி எக்ஸிட் வச்சிருக்கிறாங்க, எல்லாம் காட்டுவாங்க. ஏற நேரத்தில் அதை பத்தி அதை பார்க்குற நேரத்தில் பயந்தான், பிளைட் கிராஷ் ஆகும் போதோ ஏதோ பிரச்சனை ஆகும் போதோ பிளைட்டை டேக் ஆஃப் பண்ண முதல்லயே வந்து காட்டுவானா இல்லையா, இப்படி நடந்தா இப்படி தான் நடந்து கொள்ளணும், அந்த பேக் இருக்குது உங்களோட காலுக்கிலால இருக்குதுன்னா அப்ப நாங்க இமேஜ் பண்றது ஏதோ நடக்க போகுது இல்ல. அப்படியான எமர்ஜென்சி எக்ஸிட் வச்சிருக்கிற இதுக்கு ஆக நிர்பந்தமான சூழல் வந்தா வெளியாகும். அது போன்றுதான் இந்த தலாக். தலாக் வந்து ஆக ஒரு எமர்ஜென்சி எக்ஸிட், இந்த வாழ்க்கையில இருந்து லைஃப்ல இருந்து வெளியாகிறதுக்கான ஒரு எக்ஸிட். அதுல வெளியாகக்கூடிய நேரத்திலையும் மிக அழகாக வெளியாகும், மரியாதையாக வெளியாகவே, கண்ணியமான முறையில், அவர்களுடைய கண்ணியத்துக்கு பங்கம் விளைவிக்காத முறையில். இவ்வளவு காலம் என்னுடன் வாழ்ந்து விட்டாலே, அவருடைய கற்பை எனக்காக இழந்து விட்டாலே, இப்படிப்பட்ட ஒரு பெண்ணை தலாக் கொடுத்து அந்த வாழ்க்கையில இருந்து இருவர்களை பிரியக்கூடிய நேரத்தில் கூட அல்லாஹ் அழகான முறையில் பிரியப்படி சொல்லுகின்றான். இப்ப இதை விட அழகான மார்க்கம் இருக்கின்ற சொல்களே, இதுதான் அல்லாஹுடைய அழகு. அல்லாஹ் அழகை விரும்புகின்றான், அல்லாஹ் அழகை விரும்புகின்றான். வார்த்தையிலே அழகை நாங்கள் இருக்க வேண்டும், வார்த்தையில அழகான வார்த்தை. மக்களுக்கு அழகிய வார்த்தை சொல்லுங்கள். அடியார்களுக்கு சொல்லுங்கள் மிகவும் அழகிய வார்த்தையை சொல்லும்படி அவர்களுக்கு சொல்லுங்கள். நீங்கள் தீமையை தடுப்பதாக இருந்தாலும் அழகான முறையில் தடுங்கள். தீமை தான் தடுக்கிறோம், மனைவியத்தான் தலாக் சொல்றோம், வாழ்க்கை வேண்டாம் என்று ஒதுக்கி தள்ளுற நேரத்தில் கூட அழகாக அவளை வழி அனுப்பி வையுங்கள். ஒரு மனிதனுடைய தவறைத்தான் நாங்கள் சொல்லி திருத்த போகின்றோம் என்று சொன்னால் அதிலேயும் அழகை கடைபிடித்தால் ரிசல்ட்டையும் அல்லாஹ் சொல்லுகின்றான். அழகான முறையில் நீங்கள் அதை ஹேண்டில் பண்ணீங்கன்னு சொன்ன ஒரு பிள்ளையுடைய தவறாக இருக்கலாம், மனைவியுடைய தவறாக இருக்கலாம், நண்பனுடைய சமுதாயத்துடைய தவற அழகான முறையில் ஹேண்டில் பண்ணி அதை நீங்கள் தடுத்தீர்கள் என்று சொன்னால் அந்த தவறை செய்து கொண்டிருந்த உங்களுடைய எதிரிகள் என்று நீங்க பாத்தீங்களே, இதல்லதி பைனக வபைனஹும் அதாவா, எவருக்கும் உங்களுக்கும் இடையிலே கோபம் இருந்ததோ, எதை அடிப்படையாக வைத்து, ஒரு மார்க்கத்திலே அவர்கள் செய்து கொண்ட தவறை அடிப்படையாக வைத்து இருவர்களும் நாங்கள் கோபித்திருப்போம். கொள்கைவாதிகள், எங்களுக்கு சரிப்பட்டு வரல என்று நாங்கள் இருந்திருப்போம். நாங்கள் அழகாக அதை கையாண்டு அந்த தவறை தடுத்து அவர்கள் திருத்தினார்கள் என்று சொன்னால் அவர்கள் உற்ற நண்பர்களாக மாறிவிடுவார்கள் நாளை. ஆனா இன்றைக்கு நிலைமை இருக்குதா, தீன்மையை தடுக்கிறதன் மூலமாக என்னவாகின்றது, குடும்ப உறவுகள் துண்டிக்கப்படுகிறது. இனி அவருக்கு இவருக்கு இடையில பேச்சு வழக்கு கொடுக்கல் வாங்கல் போக்கு வரத்து ஒண்ணுமே இல்லை. எப்படியா தீன்மையை தடுக்க முடியும் சொன்னாங்க, இல்லை சோழனே, தீன்மையை இப்படி தடுக்க முடியும் சொல்லு. தீன்மையை தடுக்கக்கூடிய ஸ்டேஜ்கள் இருக்கின்றது, நிறைய பயான்கள் நீங்க படிச்சிருப்பீங்க. என்னென்ன ஸ்டெப்ல அந்த தீன்மையை தடுக்க வேண்டும், எப்படி தடுக்க வேண்டும், எந்த முறையில் தடுக்க வேண்டும், எப்படி தடுத்தால் அந்த மனிதர்களுடைய உள்ளங்களை எங்களால் வென்றெடுக்கலாம், அந்த முறைகளிலே தான் எங்களுக்கு மார்க்கம் வழிகாட்டி இருக்கின்றது. ஆகவே அந்த தீன்மையை தடுக்கக்கூடிய விதத்தில், அதனால்தான் அல்லாஹ் சொல்லுகின்றான் யார் வார்த்தைகளிலே அழகான வார்த்தை பேசக்கூடியவர், யார் அந்த வார்த்தை எதற்காக இருந்தால், அல்லாஹ்வின் பக்கம் அழைப்பு கொடுப்பதற்காக இருந்தால், அமல் செய்து நான் அல்லாஹுக்கு கட்டுப்பட்டவனாக இருக்கின்றேன், நான் எதுக்கு சொல்கின்றேன், உனக்கு இது அலர்ஜியாக இருக்கலாம் என்னுடைய சொல்கை, நான் சுண்ணாவை பேணுவது உனக்கு அலர்ஜியாக இருக்கலாம், நான் ஒரு முஸ்லீம் என்பதற்காக வேண்டிய பணம் சரி என விட்டுடு, நான் ஹராம் ஹலாலை பேணுவது உனக்கு இஷ்டம் இல்லை, நீ வட்டியில் உன்னுடைய வாழ்க்கையை ஓட்டிக் கொண்டிருக்கக்கூடியவன், பாவத்திலே இருக்கக்கூடியவன், ஆனால் நானும் இன்னனி மினல் முஸ்லிமீன், நான் இந்த உலக வாழ்க்கையிலே இறைவனுக்கு கட்டுப்பட்டவனாக இருக்கின்றேன், அவனுடைய கட்டளைகளுக்கு நான் தலை சாய்த்தவனாக இருக்கின்றேன், அதனால் தான் நான் இந்த கட்டுக்கோப்புக்குள்ளே வாழுகின்றேன். இப்படியாக சொல்லக்கூடிய வார்த்தை சொல்லக்கூடிய மனிதனை விடவும் அழகிய வார்த்தை சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்களா. அதனால் தான் அபூபக்கர் ரழியல்லாஹு தஆலா அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த நோவினைகள் செய்யப்பட்ட நேரத்திலே, அவர்களுக்கு பிரச்சனைகள் ஏற்பட்ட நேரத்திலே, ஆரம்ப காலத்திலே என்ன வந்து கேட்கிறார்கள், என்னுடைய இரட்சகன் அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதரையா நீங்க கொலை செய்ய போறீங்க, பாவிகளே, இப்படிப்பட்ட ஒரு மனிதருக்கா நீங்க சும்புறத்தல் நோவினை கொடுக்க போகின்றீர்கள், அங்கலாய்த்து கேட்கின்றார்கள். ஆகவே இந்த வார்த்தை சொல்லக்கூடியவர்களுக்கும் பிரச்சனை வரும், ஆனாலும் ஒரு மனிதன் சபுரன் ஜமீல், பொறுமையாக சகிப்புத்தன்மையுடன் முறைப்பாடு இன்றி அதை பொறுத்துக் கொள்வது, அவர்களுக்கு நோவினை தொந்தரவு இல்லாமல் அவர்களை மன்னித்து விடுவது, வறுக்கக்கூடிய நேரத்திலே அவர்களை முழுமையாக வறுத்து விடாமல் ஒரு கட்டத்திலே அவர்களை வைத்து வறுத்துக் கொள்வது, இந்த முறையை எங்களுக்கு குர்ஆன் காட்டியிருக்கின்றது. நபிகளுடைய வாழ்க்கையிலே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்களுடைய வாழ்க்கையிலே இதற்கான நிறைய எடுத்துக்காட்டுகள் இருக்கின்ற சொற்களே. ஆகவே அந்த அடிப்படையிலே இன்றைய இந்த உரையிலே நாங்கள் படித்தது இன்னல்லாஹ ஜமீல் யுஹிப்புல் ஜமால், அல்லாஹ் அழகானவன், அவன் அனைத்து விடயத்திலும் அழகை விரும்புகின்றான். அவனுடைய படைப்பினங்களை அழகாக படைத்து, அதே போன்று அவனுடைய அனைத்து பண்புகள், அவனுடைய திருநாமங்கள், அவனுடைய செயல்பாடுகள் அனைத்தையும் அழகாக வைத்து மனிதர்களிடத்தில் இருந்து அழகை எதிர்பார்க்கின்றான். யுஹிப்புல் ஜமால், அழகை அல்லாஹ் விரும்புகின்றான் என்று சொன்னால் எங்களுடைய அனைத்து செயல்பாடுகளிலும் இந்த அழகு வியாபித்திருக்க வேண்டும். அது அல்லாஹுடைய ஒரு தன்மையாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே வல்லவன் அல்லாஹு தாலா எங்களுடைய பிழைகளை பொறுத்து வாழும் காலத்திலே அல்லாஹு தாலாவுடைய அந்த கட்டளைகளுக்கு கட்டுப்பட்டு நபி அவர்களுடைய வாழ்க்கை கொடுத்ததாக எங்களுடைய வாழ்க்கையை அமைப்பதற்கு இறைவன் துணை புரிவானாக. வ ஆஹுரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.